மாவீரர் பழுவேற்றையர் தனது இறுதி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்தார். அவருக்கான அறையில் அவர் படுத்திருந்தார். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருப்பது போல பெரிய பழுவேற்றையர் படுத்திருந்தார். அரச குலத்தினர்களும் முக்கியமானவர்களும் ஒவ்வொருவராக வந்து அவர் செய்த சாதனைகள் பற்றியும் பழைய சிறப்பான சம்பவங்கள் பற்றியும் அவருடன் பேசிவிட்டு சென்றார்கள். அங்கே ஆழ்வார்க்கடியானும் வந்தான். வந்திருந்த ஆழ்வார்க்கடியானிடம் பழுவேற்றையர் ஒரு உண்மையை சொன்னார். யாராவது ஒருவனிடம் உண்மையை சொல்ல வேண்டும், அதை உன்னிடம் சொல்கிறேன். நான் எரிந்த கத்தி இளவரசர் மேல் படவே இல்லை. அதற்கு முன்பே அவர் விழுந்து விட்டார். ஆனால் நான் இளவரசரை கொன்றதாக ஒப்புக்கொண்டதற்கு காரணம் நந்தினியின் மீது பழி விழாமல் இருப்பதற்காக மட்டுமல்ல, அதை விட 100 மடங்கு முக்கிய காரணம் இருக்கிறது. அதற்கு காரணம் உன்னுடைய அருமையான நண்பன், உற்ற சிநேகிதன் வந்தியத்தேவன் தான். அவன் அருமையான பிள்ளை. அவனுக்கு சோழகுலம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. இளைய பிராட்டி குந்தவையின் உள்ளத்தை அவன் கவர்ந்து விட்டான். அது மட்டுமா, அருள்மொழிவர்மனையுமே அவன் கவர்ந்து விட்டான். இளைய பிராட்டியிடம் நான் அனாவசியமாக கோபப்பட்டுக் கொண்டிருந்தேன். அதற்கெல்லாம் பரிகாரமாகத்தான் இந்த குற்றத்தை நான் ஒத்துக்கொண்டேன் என்று பழுவேற்றையர் சொன்னார். ஒருவேளை நான் அப்படி பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளாவிட்டால் வந்தியத்தேவன் பேரில் யாராவது குற்றம் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆக அவர்களுடைய வாயை மூடுவதற்காகத்தான் அந்த பழியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பழுவேற்றையர் சொன்னார். இந்த விஷயத்தை கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் குந்தவையிடம் சொல்லிவிடு, என்னை மன்னிக்கும்படியும் செய் என்று பழுவேற்றையர் சொன்னார். ஆனால் இதையெல்லாம் தூரத்தில் இருந்து குந்தவை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். கேட்க அழுது கொண்டுதான் இருந்தாள். மேலும் அடுத்த விஷயத்தையும் சொன்னார். இலங்கையில் இருந்து பாண்டியன் கிரீடத்தையும் ரத்தினஹாரத்தையும் எப்படியாவது கொண்டு வர வேண்டும். அதற்கு தகுந்தவன் அந்த வந்தியத்தேவன் தான். அவனும் நீயும் கொண்டு வாருங்கள். பிறகு மதுரைக்கு சென்று அங்கே ஒரு தடவை பொன்னியின் செல்வருக்கு மகுடாபிஷேகம் நடத்த வேண்டும். மேலும் இன்னொரு விஷயம், என் பேரில் ஏற்பட்டிருக்கும் பழியை என் சகோதரன் மீது சுமத்த வேண்டாம். அவனை போல் சோழகுலத்தை காப்பவன் வேறு யாரும் இல்லை என்று சொல் என்று சொல்லிவிட்டு, தேவி துர்கா பரமேஸ்வரி, என் சபதத்தை நிறைவேற்றி விட்டேன், இதோ வருகிறேன். அவருடைய குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி நின்றது. அந்த வீர பெருங்கிழவரின் உயிர் அணைந்தது. 2 நாளைக்கு பிறகு அங்கிருந்த நண்பர்கள் அனைவரும் பிரிந்து போனார்கள். தன்னுடைய தவறை பார்த்திபேந்திரனும் கந்தன்மாறனும் உணர்ந்து கொண்டார்கள். பிறகு சில மாதங்களுக்கு பிறகு முடிசூட்டு விழாவிற்கு 2 தினங்களுக்கு முன்னதாகவே சோழ நாட்டின் 4 திசைகளிலுமே மக்கள் தஞ்சையை நோக்கி வர தொடங்கிவிட்டார்கள். கோட்டையின் வாயிற்கதவு திறந்து வைக்கப்பட்டது. மக்கள் கோட்டைக்குள்ளே வரிசையாக சென்றார்கள். இளவரசரும் வந்தியத்தேவனும் மகுடாபிஷேக மண்டபத்திற்கு வண்டியில் வந்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ரவிதாசனும் இடுமன்காரியும் ரகசியமாக சின்ன பழுவேட்டருடைய மகளை அழைத்து வந்தார்கள். கூடவே ராக்கமாலும் இருந்தாள். இதையெல்லாம் ஆழ்வார்க்கடியான் பார்த்து விட்டான். பிறகு அங்கு இருந்த சிறிய பழுவேட்டரையிடம் ஆழ்வார்க்கடியான் சொல்ல, அவர் அவசரமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார். முறைப்படி பழுவேட்டர்கள் கையால் தான் பட்டாபிஷேகம் நடைபெறும். ஆனால் மகளுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டு விட்டதோ அவளை பார்க்க வேண்டும் என்ற அவளோடு நிலைமையை எடுத்து சொல்லிவிட்டு சின்ன பழுவேற்றையர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். என் மகள் சோழ குலத்தின் பரம்பரை பகைவர்களான பாண்டிய குழு தாபத்து தேவிகளுடன் சேர்வதா, அதை விட அவளை கொன்று விடுவதே மேல் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அப்பொழுது அங்கே பட்டாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. புலவர்கள் பொன்னியின் செல்வனை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு முன்னால் இருந்த அனைத்து அரசர்களும் ஏதாவது ஒன்று சாதித்து விட்டுதான் அரசனானார்கள். அப்படி இருக்கும்பொழுது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சுந்தர சோழரை பார்த்து, விஜயலாய சோழர் முதல் நம் முன்னோர்கள் அணிந்து வந்த இந்த மணிமகுடத்தை தாங்கள் எனக்கு அளிக்க சம்மதம் தெரிவித்தீர்கள். தளபதிகள், கோட்டை தலைவர்கள், பொதுமக்கள் அனைவரும் அதை அங்கீகரித்தார்கள். ஆகையால் இந்த கிரீடம் இப்பொழுது எனக்கு சொந்தமாகிவிட்டது. எனக்கு சொந்தமான இந்த பொருளை என் இஷ்டம் போல் உபயோகிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கிறது. சின்ன பழுவேற்றையர் இன்னும் திரும்பி வரவில்லை. அதனால் என்ன, குறிப்பிட்ட வேளையில் முடிசூட்டு விழாவை நானே நடத்தி வைக்கிறேன் என்று அருள்மொழிவர்மன் சொன்னார். அப்பொழுது வந்தியத்தேவன் தயாராக இருந்தான். சட்டென்று பாய்ந்து சேந்தன் அமுதன் தோலை நட்போடு பிடித்துக் கொள்கிறான் வந்தியத்தேவன். உடனே அங்கு வந்த பொன்னியின் செல்வர் அந்த மணிமகுடத்தை எடுத்து வந்து கண்டராஜத்தருடைய புதல்வர் மதுராந்தகன் தலையில் மணிமகுடத்தை வைத்தார். அவ்வாறு வைத்ததுமே சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி உத்தம சோழர் வாழ்க என்று கத்தினார். கோப்பரகேசரி மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க என்று சொல்ல அங்கிருந்த மக்களும் அனைவரும் கோஷம் போட ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்த சுந்தர சோழர் மகிழ்ச்சியில் உறைந்தே போய்விட்டார். தன் கையில் இருந்த மலர்களை அனைவரும் தூவ ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் மிகவும் சீரும் சிறப்புமாக சோழ நாட்டை ஆட்சி செய்தார்கள். பொன்னையின் செல்வன் அருள்மொழிவர்மன் நம் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அதற்கு பிறகு 15-16 வருடங்கள் கழிந்துதான் உத்தம சோழர் மறைவுக்கு பிறகு அவர் அரசரானார். இந்த தியாக உள்ளம் யாருக்கு வரும்? ஒரு பெரும் ராஜ்யத்தை யார் வேண்டாம் என்று சொல்வார்? அவ்வாறான ஒரு செயலை கதையில் மட்டுமல்ல உண்மையிலும் செய்து காட்டியவர்தான் நம் அருள்மொழிவர்மன். ராஜ ராஜ சோழன், மதுராந்தக உத்தம சோழன் முடிசூட்டு விழா நடந்து 1.5 மாதத்திற்கு பிறகு நடக்கும் சம்பவங்கள் தான் இனி வரப்போகிறது. அருள்மொழிவர்மனுக்கும் வானதிக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. சோழ தேசம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் அமைதியாக சந்தோஷமாக அவரவர்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதே 1.5 மாதத்திற்கு முன்பு எப்படி ஒரு கடினமான சூழல் இருந்துச்சோ அது எதுவுமே அடையாளம் தெரியாத அளவிற்கு, வடுக்கலை இல்லாத அளவிற்கு மறைந்து போயிருந்தன. மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள். தஞ்சாவூருக்கும் பழைய அறைக்கும் வேஷம் போட்டுக்கொண்டு மாறு வேடத்தில் எல்லாம் வந்தியத்தேவன் அலையவில்லை. அடிக்கடி தஞ்சாவூருக்கும் பழைய அறைக்கும் சென்று கொண்டிருப்பான். மதுராந்தக தேவராக சேந்த நமுதன் பதவியேற்றதும் வந்தியத்தேவனை பழுவேற்றியருக்கு பதிலாக சோழ நாட்டின் தனாதிகாரியாக்கிவிட வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அதை வந்தியத்தேவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அந்த சமயத்தில் குந்தவியை பார்த்து வந்தியத்தேவன் பல விஷயங்களை சொன்னான். முன்னவே சேந்த நமுதனுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய தாயும் பூங்குழலியும் பெரிய வேளாரும் மலையமானும் என்று யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக காத்திருந்து அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் திட்டம் போட்டு கடைசி வரை அருள்மொழிவர்மன் தான் அரசராக போகிறார், அவருக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று நம்ப வைத்து பிறகு சேந்த நமுதனுக்கு பட்டம் சூட்டியதால் பலரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏன், இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் கூட அதிர்ச்சி அடைந்திருப்பீர்கள். இது அனைத்தும் அருள்மொழிவர்மனுடைய தியாக உள்ளத்தை தான் எடுத்து காட்டுகிறது. இதே சமயத்தில் மகளை பார்க்க சென்ற சின்ன பழுவேட்டரருக்கு என்ன ஆனது என்பதை பார்க்க வேண்டும். பட்டாபிஷேகம் முடித்த பிறகு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் சின்ன பழுவேட்டரரை தொடர்ந்து சென்றார்கள். அவருடைய மகளை தேடிக்கொண்டே செல்ல ஒரு கடுமையான காட்டுக்குள்ளே சென்றார்கள். அங்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. அங்கே அவருடைய பெண்ணும் ரவிதாசனும் அவர்களோடு 100 பேரும் இருந்தார்கள். அதற்கு மத்தியிலேயே இறந்து போனதாக நம்பப்பட்ட பழைய மதுராந்தகனும் இருந்தார். மகளை பார்த்ததும் சின்ன பழுவேற்றையர் என்னுடன் வந்துவிடு, எதிரியோடு சேராதே என்று சொல்ல, அவள் வர மறுக்க, அப்படியென்றால் உயிரை விடு என்று சொல்ல, என் மனைவியை கொல்ல நீ யார் என்று கேட்டு பழைய மதுராந்தகனும் சின்ன பழுவேற்றையரும் வாழ்ச்சண்டை போட்டார்கள். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக சின்ன பழுவேற்றையர் மலையிலிருந்து கீழே குதித்து அருவியில் மாட்டிக்கொண்டார். அவரை பின்தொடர்ந்து சென்ற வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் அவர் உயிரை காப்பாற்றினார்கள். அப்பொழுது சின்ன பழுவேட்டரையர் எப்படியாவது இவர்களை அழிக்க வேண்டும், இல்லை என்றால் சேர நாட்டையும் இலங்கை நாட்டையும் சேர்த்துக் கொண்டு மீண்டும் சோழ நாட்டில் அவர்கள் படையெடுத்து வருவார்கள். எனவே இதை நாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கே அவர் சொன்னார். பின்பு சிறிது காலம் கழித்து குந்தவையும் வந்தியத்தேவனும் அவர்களுடைய காதலை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டார்கள். கூடிய சீக்கிரம் திருமணம் செய்து கொள்வதாகவும் சொல்லிக் கொண்டார்கள். கிட்டத்தட்ட கதை முடிய போகிறது. இறுதியில் நாம் மணிமேகலை பற்றி பார்க்க வேண்டும். ஆம், வந்தியத்தேவனை ஒருதலையாக காதலித்த மணிமேகலை தான். குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஓலை வந்தது. அந்த ஓலையை எழுதியது கந்தன் மாறன் தான். நண்பா, என்னை மன்னித்துவிடு, உனக்கு எவ்வளவோ துரோகம் செய்திருக்கிறேன், அதையெல்லாம் மன்னித்துவிடு, ஆனால் கடைசியாக ஒருமுறை மணிமேகலையை பார்க்க வந்துவிடு என்று ஓலை எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் ஒரு விஷயம் மட்டும் கேள்விப்பட்டிருந்தான். ஒரு சில நாளைக்கு முன்பு மணிமேகலை காணாமல் போன செய்தி மட்டும் அவனுக்கு தெரிந்திருந்தது. பின்பு இப்படி ஒரு ஓலை வரவும் போக மனமில்லாமல் தான் அங்கே போனான். அந்த சமயத்தில் அவர்கள் புதிய அரண்மனையை கட்டிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் கடம்பூர் அரண்மனை எரிந்துவிட்டது. அந்த புதிய அரண்மனை வீரநாராயண எரிபுரம் தான் இருந்தது. அந்த வழியாக வந்தியத்தேவன் செல்லும் பொழுது அவன் முதன் முதலாக அந்த வழியாக வந்தபோது எப்படியெல்லாம் இருந்தது, அதற்கு பிறகு என்னவெல்லாம் ஆனது என்பதை எல்லாம் இணைத்துக் கொண்டே போக அங்கே மணிமேகலை இருந்தாள். அவளை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டான். இவளுக்கு என்ன ஆனது என்று கேட்க இவளை காணாமல் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பல நாட்களுக்கு பிறகு ஒரு நதிக்கரை ஓரமாக ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு உடம்பில் இரத்த காயங்களோடு நாங்கள் கண்டுபிடித்தோம், என்ன ஆனது என்று தெரியவில்லை. பிறகு உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனால் தான் உன்னை வர சொன்னேன் என்று சொல்ல மணிமேகலை வந்தியத்தேவனை பார்த்து ஏதேதோ சொன்னாள். அது அனைத்தும் மிகவும் பொறுமையாக சொன்னாள். அது எதுவும் வந்தியத்தேவன் காதில் விழவில்லை. அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மணிமேகலையின் உயிர் அவளுடைய உடலில் இருந்து உதிர்ந்தது. வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டான். நாம் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையின் நாயகனே வல்லவரையன், வந்தியத்தேவன் தான். அதற்கு பிறகு பல நல்ல பணிகளை அவன் செய்தான். அருள்மொழிவர்மனுடைய அருமை நண்பனாக இருந்து பல சாதனைகளை புரிந்தான் இந்த வீர தமிழன். கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் கதையை என்னால் முடிந்த அளவிற்கு ஓரளவிற்கு சுருக்கி தந்திருக்கிறேன். இதுவரை இந்த கதையை பொறுமையாக கேட்ட டீப் டாக்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து உங்களுக்கு எந்த நாவலின் கதை தேவைப்படுகிறது அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான முயற்சியை விரைவில் எடுப்போம்.